நமஸ்காரம். நம்ம பேச்சுவாக்கில் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம், அது பல நூற்றாண்டுகளாக கூட வழக்கத்தில் இருக்கலாம். அதனுடைய பயன்பாட்டிலிருந்தே ஓரளவு அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். சில சொற்கள் நேர் எதிர்மறையான அர்த்தத்தை கூட கொடுத்து விடும். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம். இயற்கை எய்தினார் என்ன சொல்லுகிறோம், அது யாரை குறிக்கிற சொல்? ஒருத்தர் இறந்து போகிறார், அவர் இயற்கை எய்தினார்னு சொல்லுகிறோம். பொதுவா சொல்ற சொல் இது. இயற்கைனா என்ன, எய்துதல்னா என்ன? இயற்கையினால் மரம், மலை, ஆறுகள், பூமி இதெல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை. இயற்கை அழகுன்னு அதைத்தானே குறிப்பிடுகிறோம். அப்ப இயற்கை எய்தினார்னால் மலை, மரம், நதி, பூமி இவற்றை யாரோ அடைந்திருக்கிறார் என்று பொருளா? அப்படி யாரும் அடைஞ்சதா தெரியல. அப்படி இருந்தாலும் ஒருத்தருடைய உடல் பூமியில் எரிக்கப்படுகிறது. அப்ப பூமி அடைந்தார், நெருப்பு அடைந்தார் என்று சொல்லலாம். அதுதான் இயற்கை எய்தினார்னு சொல்ல வேண்டும். ஆனால் அங்கேயும் ஒரு பொருந்தாமை. எய்தினார்னு உயர்திணையில் சொல்லுகிறோம். அப்போ ஒரு மனிதனை சொல்லுகிறது, ஒரு உயிருள்ள ஒருத்தரை சொல்லுகிறது. ஆனால் உயிரில்லாத உடல்தான் இயற்கையோடு நெருப்பாக மண்ணாக கலக்கிறது. ஆனால் இது உடலை சொல்ல வேண்டுமானால் இயற்கை எய்தியது என்று சொல்லியிருக்கணும். அப்பதான் அது உடல் இயற்கையில் போடப்பட்டதுங்கிறதோட பொருந்தும். ஆனா அப்படி நாம சொல்லல. எப்ப எய்தினார்னு சொல்றோமோ அப்ப அது இந்த உடலை குறிக்கிறதானே சந்தேகம். அப்ப யாரை குறிக்கும்? உடலை தவிர வேற ஏதாவது ஒருத்தர் இருக்காரா? இந்த சொல்லை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆத்மான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இயற்கை எய்தினார். இப்ப எய்தினார் பொருந்திவிடும். ஆனால் இயற்கையினால் ஆத்மா என்ன, பூமியோட பூமியானாரா, நெருப்போட நெருப்பானாரா? அப்படி ஒன்றும் கண்ணில் படவில்லை. பின் இயற்கை எய்தினார்னா எங்கு செல்வார்? தன்னுடைய இயற்கையான நிலையை அடைந்தார் அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா இயற்கைங்கிறது கல்லும் மல்லும் மலையும் நதியும் அது ஒரு பொருள். அவர் இயற்கையிலேயே நல்ல பண்பாளர், இயற்கையிலேயே கொடையாளி என்று சொல்றோம். அப்படின்னால் அதுக்கு மலையும் நதியும் பொருள் அல்ல, அவருடைய சுபாவமே அப்படித்தான். அதுதானே பொருள். அப்ப இயற்கை எய்தினார்னு சொல்லும்போது ஒரு ஆத்மா தன் சுபாவத்தை அடைந்து விட்டார் என்று கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு சுபாவம் எது தெரியுமோ? உடல் இல்லாமல் இருத்தல். ஆனால் கர்மங்களின் காரணமாக உடலை பெறுகிறார். இப்ப அந்த உடலை விட்டு விட்டார், அப்ப தன் இயற்கையான தன்மைக்கு அடைகிறார். இனிமே உடலே பெறாத தன்மை அடைஞ்சுட்டார்னு வச்சுங்க, அதுதான் உண்மையான இயற்கை அடைதல். ஆனா இப்ப நாம பார்க்கறதுல அவர் திரும்ப பிறக்க வாய்ப்புண்டு. அதனாலே ஒரு சிறிது காலத்துக்கு இயற்கை எய்திருக்கிறார். அப்ப எய்தினார்னா உயர்திணை, இயற்கையினால் கலையும் ஒரு மலையும் கல்லும் நதியும் அல்ல, சுவாவம்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்ப ஆத்மா தான் சுவாபாவிக நிலையை, தன் இயற்கையான நிலையை அடைகிறார். அதுதான் உடலற்ற நிலை. அந்த நிலையை நீடிப்பதற்காகத்தான் வைகுந்தம் போகணும்னு கேட்கிறோம். அங்கு போனால் வேறொரு அழகான உடல் கிடைக்கும். அது நான் நேற்றே சொன்ன போலே இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்காது, அது உயர்ந்த சத்துவகுணத்தால் மட்டுமே ஆக்கப்பட்டதா இருக்கும். அதுதான் இயற்கை ஆத்மாவுக்கு. அதனால தான் இயற்கை எய்தினார்னு சொல்றது பொருந்துகிறது. ஆனால் இது உடலை பத்தியதே அல்லன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்றேனே, இப்போ ஹிஸ் மார்டல் ரிமைன்ஸ் வேர் புட் டு ஃபிளேம்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆரோனுத்தர் மரணமடைந்தார், அவருடைய உடலை நெருப்பில் தகனம் பண்ணுகிறோம். அப்ப இங்கிலீஷில் சொல்லுவா மார்டல் ரிமைன்ஸ் அப்படின்னா அவருடைய பூத உடல் என்ன பொருள் படுறது. மார்டல் ரிமைன்ஸ் சொல்லி உடலை குறிக்கும்னால் அதனை ஹிஸ் மார்டல் ரிமைன்ஸ், ஹர் மார்டல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்றார்கள். அப்ப அந்த ஹிஸ்ஸுக்கும் ஹர்ருக்கும் அர்த்தம் தெரியணும். அவருடைய அழியத்தக்க பாக்கி இருக்கும் அவை, மார்டல்னால் அழியக்கூடியது முடிவோடு கூடியது, ரிமைன்ஸ்னா மீதம் இருக்கிறது. அப்ப அவருடைய அழியக்கூடிய மீதம் இருப்பது நெருப்பில் இடப்பட்டது. இதுக்கு இப்ப இந்த அழியக்கூடிய மீதம் இருக்கிறாங்கிறது உடல்னு புரிஞ்சு போச்சு, நெருப்பில் இடப்பட்டதுங்கிறது உடல்னு புரிஞ்செடுத்து. முதல்ல அவருடையான்னு சொன்னமே அப்ப அது யாரு, அவர் எங்க போயிருக்கார் இப்போ? அவர் தான் ஆத்மா. அதனாலே ஹிஸ் மார்டல் ரிமைன்ஸ், ஹர் மார்டல் ரிமைன்ஸ் சொன்னாலே அப்ப அந்த ஹிஸ் ஹர் ஆறு அது ஆத்மாவை குறிக்கும். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆனா அது சொல்லுக்காக சொல்றேன். இன்னொரு கோணத்தில் பாருங்க, மார்டல் ரிமைன்ஸ் சொல்லிட்டால் அப்ப இம்மார்டலி கண்டினியூயிங் எது? இந்த சரீரம்ங்கிறது மார்டல் ரிமைன்ஸ், அழியக்கூடியது பாக்கி இருக்கிறது. அப்படின்னா இம்மார்டல், இத மார்டல் சொன்னால் அப்ப இம்மார்டல் ஒன்று இருக்கணுமே, அழிவில்லாததாய் தொடர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கணும், அது வெறும் பாக்கி இருக்கிறதா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது ஆத்மா, அழிவற்றதாய் தொடர்ந்து நித்தியமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவுடைய அழிவுள்ளதான மீதம் இருக்கக்கூடியதான உடல் நெருப்புக்கு இடப்பட்டது. அதுதான் இந்த மார்டல் ரிமைன்ஸ் வேர் புட் டு ஃபிளேம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதே பலருக்கும் பேசுகிறார்கள். அப்படின்னா எல்லாருமே ஆத்மா சரீரம்ங்கிற பிரிவினையை அழகா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதுல தெரியிறது. இது நிறைய நாடுகளில் பேசுறார்கள், நம்ம நாட்டிலேன்னு மட்டுமே இல்லை பல நாடுகள்லையும் இதை பார்க்கிறோம். அப்ப எல்லாருமே இந்த உண்மையான நம்ம வேதாந்த கொள்கையை ஒத்துக்கொண்டவர்கள் தான்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.